2016 ஆண்டு அக்டோபர் மாத தென்றல் இதழில் எஸ் தாம்ப்டனின் சுடர் சிறுவர் தொடர். கதை ராஜேஷ் அவர்கள். படம் ஆண்ட்ரான். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். புத்தகம் 1 அத்தியாயம் 12. அருணுக்கு திடீரென்று நம்பிக்கை பிறந்தது. அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருக்குமோ என்று பரபரப்புடன் பிரித்தான். அதற்குள் கீதாவும் வண்டியிலிருந்து இறங்கி ஓடி வந்தார். அம்மாவிடம் லெட்டரை கொடுத்தான். அருண், உன் செல்ல நாய்க்குட்டிக்காக நீ மன்றாடியதை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு மனது கேட்கவில்லை. டேவிட் ராப்லே பிடிவாதக்காரன் மட்டுமல்ல, ஈவிரக்கம் இல்லாத மனிதனும் கூட. விதையை நீ எவ்வளவு சீக்கிரம் நட்டு அதிலிருந்து வரும் பழத்தை பிழிந்து சாற்றை பக்ருவுக்கு கொடுக்கிறாயோ அவ்வளவு நல்லது. நான் மேற்கொண்டு சொல்வதை கவனமாக பின்பற்றவும். ஓஷியானா நிறுவனம் தனது வளாகத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு பொது நிலத்தை தன் வசம் வைத்துள்ளது. அந்த பகுதியில் வேலி போட்டு அங்குள்ள ஒரு சிறு குளத்தையும் சட்டத்தை மீறி வைத்துள்ளது. அந்த பகுதி நம் எல்லோருக்கும் சொந்தம். உள்ளே செல்ல நமக்கு எந்த அனுமதியும் வேண்டாம். மாதம் ஒருமுறை அந்த குளத்து நீரை வெளியே உள்ள இடங்களுக்கு பாய்ச்ச ஒரு மதகை திறப்பார்கள். அது திறக்கும் சமயம் நைசாக நுழைந்து விட்டால் உள்ளே சென்று விதையை நட்டுவிடலாம். இன்றிரவு 8 மணி அளவில் மதகு திறக்கவிருக்கிறது. நாளையே உனக்கு அந்த பழம் கிடைத்துவிடும். இன்று முடியாவிட்டால் இன்னும் 1 மாதம் கழித்துதான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். பக்ரூவை பிழைக்க வைக்க இதுதான் கடைசி வழி. எல்லாம் நல்லபடி நடக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். கீதா மணியை பார்த்தார். 8 ஆக அரை மணி நேரம் இருந்தது. வீட்டு கதவை திறக்க இருந்தவர் சடால் என்று அருணின் கையை இழுத்து, கண்ணா வா, இந்த லெட்டர் சொல்ற இடத்துக்கு போகலாம் என்றார். நிஜமா வா? ஆமாம் வா, போய்கொண்டே பேசலாம் என்றார். மீண்டும் வண்டியில் அமர்ந்தார்கள். கீதா கிடுகிடுவென்று ரமேஷுக்கு டெக்ஸ்ட் செய்தார். நேரடியாக சொல்லாமல் வர தாமதமாகும் என்று மட்டும் தகவல் கொடுத்தார். வண்டியை கிளப்பும் போது சிறிது தூரல் போட ஆரம்பித்தது. வண்டி சிறிது தூரம்தான் போயிருக்கும், இடி மின்னலோடு மழை கொட்டோ கொட்டென்று கொட்டியது. இருட்டு மழை இரண்டும் சேர்ந்ததில் வழி சரியாக தெரியவில்லை. கடிதம் சொன்ன இடத்தை அடைந்து விட்டனர். ஆனால் அந்த மதகை இருட்டில் கண்டுபிடிக்க முடியவில்லை. 8 ஆக சில நிமிடங்களே இருந்தது. ஃபிளாஷ் லைட் கொடுங்கம்மா, நான் இறங்கி போய் பார்க்கிறேன் என்றான் அருண். இருட்டில் கொட்டும் மழையில் தனியே அருணை அனுப்ப கீதாவுக்கு மனமில்லை. அவனை பக்ருவோடு விட்டுவிட்டு போகவும் இஷ்டமில்லை. கணவரை அழைத்து வந்திருக்கலாமோ என்று தோன்றியது. இனிமேல் அதை நினைத்து பிரயோஜனம் இல்லை. 8 ஆகிவிட்டது. இருட்டு மழையோடு காற்றும் சேர்ந்து சத்தம் பெரிதானது. தடங்களுக்கு மேல் தடங்களாக நாள் முழுவதும் சந்தித்ததில் கீதா மிக சோர்ந்திருந்தார். அப்பொழுது ஒரு விசைக்கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. சத்தம் வந்த திசையில் வண்டியை திருப்பி ஹை பீம் விளக்கை அந்த பக்கம் காட்டினார். கடிதம் சொன்னது போல் மதகு டான் என்று 8 மணிக்கு திறப்பது தெரிந்தது. அம்மா, நான் போறேன் என்று சொல்லி பக்ரூவை தோளில் தூக்கி கொண்டு அருண் ஓடினான். அது அவரை திடுக்கிட வைத்தாலும் அவன் செய்வது அந்த நேரத்திற்கு தகுந்ததுதான் என்று நினைத்தார். மேலும் ஒரு தடங்கள். பாதி திறந்து கொண்டிருந்த மதகு பெரும் காற்றில் மின்சார தடை உண்டாகி அப்படியே நின்று போனது. மதகடி வழியே நுழைந்து போகலாம் என்றால் மிகவும் குறுகலாக இருந்தது. கீதாவுக்கு அழுகையும் கோபமுமாக பொங்கி வந்தன. அம்மா, நான் அந்த இடைவெளியில் போய் பார்க்கிறேன் என்றபடி பக்ரூவை தூக்கி கொண்டு போனான். கையில் பிளாஷ் லைட்டை எடுத்துக்கொண்டான். சில நொடிகளில் நுழைந்து மறுபக்கம் போய்விட்டான். நான் விதையை நட்டுக்கிறேன், கவலைப்படாதீங்க என்று அவன் குரல் கேட்டது. பிரார்த்தனை செய்தபடி கீதா அப்படியே நின்றார். எதற்கோ பேண்ட் பாக்கெட்டில் கைவிட்டவர் விதைக்குள் உள்ள கவர் தன்னிடமே இருப்பதை அறிந்தார். அருண், அருண், சக்தியை மீறி கத்தினார். அந்த பெரும் காற்றின் சத்தத்தில் அது காணாமல் போனது. அருண், அருண், எங்கே கண்ணா நீ இருக்கே? அருணமிருந்து பதில் இல்லை. கீதாவால் அந்த குறுகலான இடைவெளியில் போக முடியவில்லை. ஓவென்று அழ ஆரம்பித்தார். அம்மா, எங்கிருந்தோ ஒரு சத்தம். கண்ணா, கீதா சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி கத்தினார். விதைகளை எடுத்துக்க மறந்துட்டேன் அம்மா, தரீங்களா? கேட்டின் மறுபுறத்திலிருந்து அருணின் குரல் கேட்டது. கீழே குனிந்து கையை இடைவெளியில் நீட்டி விதைகள் கொண்ட பிளாஸ்டிக் கவரை கொடுத்தார். கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அருண் ஓடி போய்விட்டான். அம்மா கொடுத்த கவரில் இருந்த 2 விதைகளில் ஒன்றை கையில் எடுத்தான். மழை ஈரத்தில் விதை நழுவி விழுந்து தண்ணீரோடு போனது. பக்ரூவை கழுத்திலிருந்து இறக்கி வெகு ஜாக்கிரதையாக மீதம் இருந்த ஒரே விதையை எடுத்தான். மண்டியிட்டு அமர்ந்து ஒரு குழி தோண்டி அதில் விதையை நட்டு மழை தண்ணீரில் அடித்து போகாமல் கையால் அணைத்தான். சோர்வு கொஞ்சம் கொஞ்சமாக தாக்கியது. அப்படியே தூங்கி போனான். மறுநாள் காலை கதிரவனின் வெளிச்சம் பட்டுத்தான் அருண் விழித்தான். கையருகே ஒரு சின்ன செடி நெஞ்சு படபடக்க அந்த கடிதம் சொன்னது போல் சிறு பழம் வந்திருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை, அவனால் அதற்கு மேல் தாங்க முடியவில்லை. சத்தம் போட்டு அழ ஆரம்பித்தான். யாரோ தன் முகத்தை நக்குவதாக உணர்ந்து கண் திறந்து பார்த்தால் பக்கரு. மிகவும் உற்சாகமாக அருண் மேல் முட்டி மோதி குதித்தது. பக்கருவின் வாய் ஓரத்தில் சிகப்பு நிறத்தில் பழத்தோல் போல தெரிந்தது. சந்தோஷத்தில் அருண் பக்கருவை கட்டி முத்தம் கொடுத்து, செல்லமே செல்லமே, இப்படி பயப்படுத்திட்டியே என்னை, வா வீட்டுக்கு போகலாம், நம்மாலே இந்த ஊருக்கு இன்னும் நல்லது நடக்க போகுது என்றான். முற்றும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.